ஓம் சாந்தி. 6/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் இனிமையானதாகவும் முதற் தரமானதாகவும் இருக்க வேண்டும். தந்தையே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் ஆவார். தந்தை செய்வதைப் போன்று நீங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஞானத்தை எவ்விதத்தில் கொடுக்க வேண்டும்? பதில்: நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களுடன் மிகவும் அன்பாகவும் ஒரு புன்னகையுடனும் அதிகளவு பணிவுடனும் பேச வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். தந்தை உருத்ர ஞான யாகத்தை உருவாக்கியிருக்கிறார். அவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகிறேன். நீங்கள் பல பிறவிகளாக பக்தி செய்து வருகிறீர்கள். இப்பொழுதே ஞானம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மிகவும் சாதுரியமாக அவர்களுடன் பேசுங்கள். தொடர்ந்தும் உங்களுடைய குடும்பத்தோடு பெருமளவு அன்புடன் பழகுங்கள். ஒருபோதும் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். பாடல்: நாங்கள் காத்து கொண்டிருந்த அந்த நாளும் இறுதியில் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. இந்த பாடல்கள் எவையாவது ஒலிக்கும் போது குழந்தைகளாகிய நீங்கள் அவற்றின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் ஒரு வினாடியில் அவற்றின் கருத்தை அறிந்து கொள்ள முடியும். நாடகத்தில் எல்லையற்ற கடிகாரம் உள்ளது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் அழைக்கிறார்கள். அது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கொன்று இருந்தால் விசாரணை எப்போது இடம்பெறும்? நாங்கள் எப்போது அழைக்கப்பட்டு வழக்கு எப்போது முடிவடையும் என்று மக்கள் கேட்பதை போன்றதாகும். ஆகவே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு வழக்கு உள்ளது. என்ன வழக்கு? ராவணன் உங்களுக்கு அதிகளவு துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளான். உங்களுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. மக்கள் தொடர்ந்தும் அழைக்கிறார்கள், பாபா வந்து எங்களை துன்பத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள். உங்களுடைய விசாரணை நிச்சயமாக ஒரு நாள் இடம்பெறும். தந்தை நீங்கள் கூறுவனவற்றை கேட்கிறார். நாடகத்திற்கேற்ப அச்சொட்டாக மிக சரியான நேரத்தில் அவர் வருகிறார். அதில் ஒரு வினாடியேனும் வித்தியாசம் இருக்க முடியாது. அந்த எல்லையற்ற கடிகாரம் துல்லியமாக தொழிற்படுகின்றது. நீங்கள் வைத்திருக்கும் கடிகாரங்கள் அந்தளவுக்கு சரியாக தொழிற்படுவதில்லை. இந்த யக்ஞத்தின் ஒவ்வொரு பணியும் மிக சரியாக செய்யப்பட வேண்டும். கடிகாரம் கூட மிக துல்லியமாக இருக்க வேண்டும். தந்தை மிகவும் துல்லியமானவர். விசாரணையும் மிக சரியாக இடம்பெறும். அவர் ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கம யுகத்தில் சரியான நேரத்தில் வருகிறார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் கூறியவற்றை கேட்டதால் தந்தை வந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகிறீர்கள். உங்களை யார் சந்தோஷமற்றவர்கள் ஆக்கினார் என்பதை முன்னர் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. துவாபர யுகத்திலிருந்து ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகியது என்பதை தந்தை இப்போது விளங்கப்படுத்துகிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் எல்லையற்ற இரவில் பாபா வருகிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தெரியும். சிவ பாபாவே எல்லையற்ற இரவில் வருகிறார். இது ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய கேள்வி அல்ல. மக்கள் அஞ்ஞான இருளில் உறங்கும் போது அவர்களை பகலுக்கு கூட்டி செல்வதற்காக ஞான சூரியனான தந்தை வருகிறார். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், ஏனெனில் நீங்கள் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக மாற வேண்டும். தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் வரும்போது மாத்திரமே அவர் உங்களை விசாரணை செய்யலாம். உங்களுடைய விசாரணை இப்போது இடம்பெறவுள்ளது. தந்தை கூறுகிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். தூய்மையாகுவதற்கு அத்தகைய இலகுவானதொரு முறையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த நாட்களில் விஞ்ஞானத்தின் சக்தி அதிகம் உள்ளது. அணுகுண்டுகள் பெரிய சத்தத்தை ஏற்படுத்துகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் மௌன சக்தி மூலம் விஞ்ஞானத்தை வெற்றி கொள்கிறீர்கள். மௌனமும் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் தந்தையை நினைவு செய்வதுடன், பாபா, நீங்கள் வரும்போது நாங்கள் சென்று எங்களுடைய மௌன தாமத்தில் வாழலாம் என்றும் கூறுவீர்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய யோக சக்தியின் மூலம், அதாவது உங்களுடைய மௌன சக்தியின் மூலம் விஞ்ஞானத்தை வெற்றி கொள்கிறீர்கள். நீங்கள் மௌன சக்தியை சேகரிக்கின்றீர்கள். விஞ்ஞானத்தின் மூலம் விநாசம் இடம்பெறும். குழந்தைகளாகிய நீங்கள் மௌனத்தின் மூலம் வெற்றி அடைகிறீர்கள். பௌதீக சக்தியை கொண்டவர்களால் உலகத்தை வெல்ல முடியாது. இந்த கருத்துக்களை உங்களுடைய கண்காட்சிகளில் மேலே எழுதுங்கள். டெல்லியே தலைநகரம் என்பதால் டெல்லியில் பெருமளவு சேவை இடம்பெற முடியும். உங்களுடைய தலைநகரமும் டெல்லியாகவே இருக்கும். டெல்லி பரிஸ்தான் தேவதைகளின் பூமி என்று அழைக்கப்படுகிறது. பாண்டவர்களின் கோட்டைகள் எதுவும் அங்கு இல்லை. மக்கள் தங்களை பகைவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு கோட்டையை கட்டுகிறார்கள். உங்களுக்கு கோட்டைகள் போன்றவை தேவையில்லை. மௌன சக்தி மூலம் நீங்கள் உங்களுக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் கொண்டிருப்பது செயற்கையான மௌனமாகும். ஆனால் உங்களுடையதோ உண்மையான மௌனம். ஞானத்தின் சக்தியும் மௌனத்தின் சக்தியும் உள்ளன. ஞானம் என்றால் கல்வி. இந்த கல்வி மூலம் நீங்கள் சக்தியை பெறுகிறீர்கள். ஒரு போலீஸ் அத்தியட்சகரிடம் அதிகளவு அதிகாரம் உள்ளது. அவை அனைத்தும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற பௌதீக விஷயங்களாகும். உங்கள் விஷயங்கள் அனைத்தும் ஆன்மீகமானவை. உங்களுடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள் எதுவானாலும் நீங்கள் சொல்வதை கேட்பவர்கள் சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் முதற்தரமானதாகவும் மிக இனிமையானதாகவும் இருக்க வேண்டும். தந்தையே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரும் ஆவார். நீங்களும் அவ்வாறே அவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு எவ்வித துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் அனைவருடனும் மிகுந்த ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மூத்தோரிடம் அதிகளவு அன்புடன் பழக வேண்டும். நீங்கள் கூறுகின்றவற்றை கேட்பவர்கள் எவரும் சந்தோஷமடையக்கூடியவாறு அத்தகைய இனிய முதற்தரமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிவர வேண்டும். சிவபாபா கூறுகிறார், மன்மனா பவ், நானே அதி மேலானவர். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என்று அவர்களுக்கு கூறுங்கள். நீங்கள் அதிகளவு அன்புடன் அவர்களுடன் பேச வேண்டும். மூத்த சகோதரர் ஒருவர் அருகில் இருந்தால், தாதாஜி என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார் என்று அவருக்கு கூறுங்கள். உருத்திரர் என்றும் அழைக்கப்படும் சிவபாபா இந்த ஞானமெனும் யாகத்தை உருவாக்கியுள்ளார். ஞான யாகத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் உருவாக்கினார் என்று நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். மக்கள் உருத்ர ஞான யாகத்தை இட்டு மாத்திரமே பேசுகிறார்கள். உருத்திரராகிய சிவபாபா இந்த ஞானமெனும் யாகத்தை உருவாக்கியுள்ளார். நீங்கள் ஒரு ராஜ்யத்தை பெறக்கூடியதாக அவர் உங்களுக்கு ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கிறார். தந்தையும் கூறுகிறார், கடவுள் பேசுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், ஏனெனில் இப்போது இதுவே அனைவருக்கும் இறுதி கணங்களாகும். இது அனைவரினதும் ஓய்வு பெறும் திதியாகும். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். எவராவது இறக்கும் தருவாயில் கடவுளை நினைவு செய்யும்படி அவருக்கு கூறப்படுகிறது. கடவுளே இங்கு வந்து கூறுகிறார், மரணம் உங்கள் முன்னால் உள்ளது, எவரையும் அதிலிருந்து காப்பாற்ற முடியாது. தந்தை கல்பத்தின் இறுதியில் வந்து கூறுகிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது நினைவு தீ என்று அழைக்கப்படுகிறது. இந்த நினைவின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்று தந்தை உத்தரவாதம் அளிக்கிறார். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு தூய்மை ஆகுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. உங்கள் தலை மீதுள்ள பாவச் சுமையினாலும் உங்களில் கலப்படம் உள்ளதாலும் தங்கம் இப்போது 9 கேரட்டாக மாத்திரமே உள்ளது. 9 கேரட் தங்கமாக மாத்திரம் இருக்கும்போது அது செயற்கை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அது மீண்டும் 24 கேரட் தங்கம் ஆகுவது எவ்வாறு? ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவது எவ்வாறு? ஒரு தூய ஆத்மாவிற்கு தூய ஆபரணங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் போன்றோருடன் புன்னகையுடனும் மிகவும் அன்பாகவும் அதிகளவு பணிவுடனும் பேச வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இது உருத்ர ஞான யாகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது எங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தி மற்றும் இறுதி பற்றிய ஞானம் தந்தையால் கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானத்தை உங்களால் வேறு எங்கும் பெற முடியாது. நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறுகிறேன். நீங்கள் பல பிறவிகளாக பக்தி செய்து வருகிறீர்கள். இந்த ஞானம் ஆரம்பிக்கின்ற நேரம் இப்போதாகும். பக்தி இரவும் ஞானம் பகலுமாகும். சத்திய யுகத்தில் பக்தி இருக்காது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்கள் அவர்களுடன் சாதுரியமாக பேச வேண்டும். அம்பை எய்வதற்கு முன்னர் நீங்கள் நேரத்தையும் சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஞானத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகளவு மதி நுட்பம் தேவை. தந்தை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வழிகளை கொடுக்கிறார். தூய்மை மிகவும் நல்லது. லக்ஷ்மியும் நாராயணனும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். அவர்கள் தூய்மையாக இருந்ததுடன் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். பின்னர் அவர்கள் தூய்மை அற்றவர்களாகவும் பூஜிப்பவர்களாகவும் ஆகினார்கள். தூய்மையான ஒருவர் தூய்மையற்றவரை பூஜிப்பது சரியானது போல் தெரியவில்லை. சிலர் தூய்மையற்றவர்களிடமிருந்து ஓடியும் விடுகின்றனர். வல்லபாச்சாரிகள் கிருஷ்ண பக்தர்களின் ஒரு பிரிவினர். தங்கள் பாதங்களை எவரும் தொடுவதை அனுமதிப்பதில்லை. மனிதர்கள் அழுக்கானவர்கள் என்று அவர்கள் நம்புகின்றனர். ஆலயங்களில் பிராமண பூசாரிகள் மாத்திரமே விக்கிரகங்களை தொடுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். சூத்திரர்கள் விக்கிரகங்களை தொடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. பிராமண பூசாரிகள் மாத்திரமே அபிஷேகம் செய்வது போன்றவற்றிற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். வேறு எவரும் அங்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. அதிகளவு வேறுபாடுள்ளது. அந்த பிராமணர்கள் கருப்பை மூலம் பிறந்தவர்கள். ஆனால் உண்மையான பிராமணர்களாகிய நீங்கள் வாய்வழி தோன்றல்கள். இரு வகையான பிராமணர்கள் உள்ளனர் என்றும், ஒரு வகையினர் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள் என்றும், மற்றவர்கள் கருப்பை மூலம் பிறந்தவர்கள் என்றும் நீங்கள் அந்த பிராமணர்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்தலாம். பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களாகிய பிராமணர்களே உச்சி குடுமிகள். ஒரு யாகம் உருவாக்கப்படும் போது அதனை கவனித்துக் கொள்வதற்கு பிராமண பூசாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். இது ஞானம் பற்றிய யாகமாகும். பிராமணர்களாகிய உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டு பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுகிறீர்கள். வெவ்வேறு ஜாதிகள் பற்றியும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் சேவை செய்வதற்கு எப்போதும் ஆவலாக உள்ளார்கள். எப்போதாவது எங்காவது ஒரு கண்காட்சி நடந்தால் அவர்கள் உடனடியாக அங்கு ஓடுவார்கள். தாங்கள் சென்று இந்த ஞான கருத்துக்களை விளங்கப்படுத்த வேண்டுமென்று அவர்கள் எண்ணுகிறார்கள். கண்காட்சிகளில் பிரஜைகள் மிக விரைவாக உருவாக்கப்படுகிறார்கள். பலர் தாமாகவே வருவார்கள். ஆகவே தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய திறமையுள்ளவர்கள் தேவை. எவராவது முற்றாக விளங்கப்படுத்தவில்லை என்றால் பிரம்மா குமாரிகளிடம் இருக்கும் ஞானம் இவ்வளவுதானா என்று மக்கள் கூறுவார்கள். ஆகவே அவச்சேவை செய்யப்படும். இதனாலேயே வழிகாட்டிகள் விளங்கப்படுத்தும் போது அவதானமாக உள்ள ஒருவர் தேவைப்படுகிறார். ஒரு முக்கியஸ்தர் வந்தால் நன்றாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒருவர் அவர்களுடன் பேச வேண்டும். தெளிவாக விளங்கப்படுத்த முடியாதவர்கள் நீக்கப்பட வேண்டும். நன்றாக மேற்பார்வை செய்யக்கூடிய எவராவது தேவை. நீங்கள் மகாத்மாக்களையும் அழைக்க வேண்டும். இதனையே பாபா கூறுகிறார் என்று அவர்களுக்கு கூறுங்கள். நானே அதிமேலான கடவுள், படைப்பவரான தந்தை நானே ஆவேன். ஏனையவர்கள் அனைவரும் படைப்பின் ஒரு பகுதி ஆவார்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு என்ன ஆஸ்தியை கொடுப்பார்? சந்தோஷ தாமம் என்ற ஆஸ்தியை வேறு எவராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு அந்த ஆஸ்தியை கொடுக்க முடியும். தந்தை ஒருவர் மாத்திரமே அனைவருக்கும் சர்கதியை கொடுப்பவர். நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். தந்தையே வந்து சத்திய யுகத்தை உருவாக்குகிறார். அவர் பிரம்மாவின் சரீரம் மூலம் ஸ்வர்க்கத்தை உருவாக்குகிறார். மக்கள் சிவனின் பிறந்த நாளை சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார்? அனைவரும் அவை அனைத்தையும் மறந்துவிட்டார்கள். சிவபாபா வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களுடைய ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் ஸ்வர்க்கம் ஆக்கப்பட்டது. 100,000,000,000 ஆண்டுகள் என்ற கேள்விக்கு இடமில்லை. திகதிகளும் நேரங்களும் உங்கள் முன்னால் உள்ளன. அவை பொய்யென எவராலும் நிரூபிக்க முடியாது. புதிய உலகமும் பழைய உலகமும் அரைவாசி அரைவாசியாக இருக்க வேண்டும். சத்திய யுகம் 100,000,000,000 ஆண்டுகளை கொண்டதென்று அந்த மக்கள் கூறுகிறார்கள். அது அவ்வாறாக இருந்ததென்றால் எதையுமே சரியாக கணக்கிட முடியாதிருக்கும். உண்மையில் ஸ்வஸ்திகாவில் 4 சமமான பாகங்கள் உள்ளன. ஒவ்வொரு யுகமும் 1,250 ஆண்டுகளாகும். கணக்கிட்டு பார்க்க முடியும். அந்த மக்களுக்கு இந்த கணிப்புகள் எதுவும் தெரியாது. அதனாலேயே அவர்கள் சிப்பி அளவு பெருமதி வாய்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தந்தை இப்போது உங்களை வைரங்கள் போன்ற பெருமதி உடையவர்கள் ஆக்குகிறார். அனைவரும் தூய்மையற்றவர்கள். இதனாலேயே அவர்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். கடவுள் வந்து உங்களை ஞானத்தின் மூலம் அழகானவர்கள் ஆக்குகிறார். அவர் குழந்தைகளாகிய உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கிறார். அப்போது என்ன ஆகுகிறீர்கள் என்று பாருங்கள். உங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் என்ன? பாரதம் எவ்வாறு கிரீடம் சூட்டப்பட்டு இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? முஸ்லிம்கள் சோம்நாதர் ஆலயத்திலிருந்து ஏராளமான வைரங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு அவை அனைத்தையும் தங்களுடைய பள்ளிவாசல்களில் பயன்படுத்தினார்கள். இப்போது அவற்றின் பெருமதியை மதிப்பிட எவராலும் முடியாது. அரசர்கள் அணிந்திருந்த கிரீடங்களில் பல பெரிய ரத்தினங்கள் இருந்துள்ளன. சில ரத்தினங்கள் 100,000,000,000 பெருமதி வாய்ந்தனவாகவும் ஏனையவை 500,000 பெருமதி வாய்ந்தனவாகவும் இருந்திருக்கும். இந்நாட்களில் செயற்கையான பொருட்கள் பல உள்ளன. இவ்வுலகின் செயற்கையான சந்தோஷம் ஒரு சில சதங்கள் மாத்திரமே பெருமதியானவை. ஏனையவை அனைத்தும் துன்பமே. ஆகவே சந்தோஷம் காகத்தின் எச்சம் போன்றது என்று சந்நியாசிகள் கூறுகிறார்கள். அதனாலேயே அவர்கள் தங்கள் வீட்டையும் வியாபாரத்தையும் விட்டுவிட்டு செல்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களும் இப்போது முற்றாக தமோபிரதான் ஆகிவிட்டார்கள். அவர்களும் இப்போது நகரங்களை நாடி சென்று விட்டார்கள். ஆனால் நீங்கள் யாரிடம் சென்று முறையிடுவீர்கள்? அரசர்களோ அல்லது அரசிகளோ இல்லை. நீங்கள் கூறுவதை கேட்கவும் யாருமில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவரின் சொந்த கருத்துள்ளது எனவும், அவர்கள் விரும்பியதை அவர்கள் செய்யலாம் எனவும், இந்த உலகம் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது எனவும் அவர்கள் கூறுவார்கள். தந்தை, இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு மறைமுகமான வழியில் முயற்சி செய்வதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். ஏனைய சமயங்கள் அனைத்தும் இறுதியில் விரிவடையும். பின்னர் யுத்தமும் அதிகளவு முரண்பாடுகளும் ஏற்படும். நீங்கள் முக்கால்வாசி கல்பத்திற்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள். இதனாலேயே உங்களுடைய தேவ தர்மம் உங்களுக்கு அதிகளவு சந்தோஷத்தை தருவதாக தந்தை கூறுகிறார். நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறேன். ஏனைய சமய ஸ்தாபகர்கள் எவரும் ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதில்லை. அவர்கள் எவருக்கும் சர்க்கதி அளிப்பதில்லை. அவர்கள் தங்கள் சொந்த சமயங்களை ஸ்தாபிப்பதற்கு வருகிறார்கள். அவர்களும் இறுதியில் முற்றிலும் தமோப்பிரதான் ஆகியதும் அவர்களை முற்றிலும் சத்தோப்பிரதான் ஆக்குவதற்கு தந்தை வரவேண்டியுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இன்னார் இன்னார் மிக நன்றாக புரிந்து கொண்டார்கள் என்றும், அவர் மிகவும் நல்லவர் என்றும் சில குழந்தைகள் பாபாவிற்கு எழுதுகிறார்கள். பாபா கூறுகிறார், அவர் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா வந்து எங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தால் அவர் மிகவும் போதையடைந்து உடனேயே ஒரு பயணச்சீட்டு வாங்கி அந்த கணமே இங்கு ஓடி வந்திருப்பார். எவ்வாறாயினும் நீங்களும் தந்தையை சந்திக்க வரும்போது உங்களுடைய ஆசிரியரிடமிருந்து ஓர் அறிமுக கடிதத்தை கொண்டு வர வேண்டும். நீங்கள் தந்தையை அடையாளம் கண்டவுடன் அவரை சந்திக்க வருவதை தாமதிக்க முடியாது. நீங்கள் அதிகளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு போதையை கொண்டிருப்பவர்கள் தங்களுக்குள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய புத்தி அவர்களின் நண்பர்கள் உறவினர்களை நோக்கி அலைப்பாயாது. எவ்வாறாயினும் உங்களில் பலருடைய புத்தி தொடர்ந்தும் அலைந்து திரிகிறது. வீட்டில் உங்களுடைய குடும்பத்துடன் வாழும்போது ஒரு தாமரை மலர் போன்று தூய்மையாக இருப்பதுடன் தந்தையின் நினைவிலும் அமர்ந்திருங்கள். இது மிகவும் இலகுவானது. இயன்றளவு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். உங்களால் வேலையிலிருந்து லீவு எடுக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே உங்கள் வேலையிலிருந்து 2 நாட்கள் லீவ் எடுத்து நினைவு யாத்திரையில் அமர்ந்திருங்கள். நினைவில் அமர்ந்திருப்பதற்கு நான் தொடர்ந்தும் தந்தையின் நினைவில் இருத்தல் என்ற விரதத்தை கடைபிடிப்பேன் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டும். அப்போது நீங்கள் அதிகளவு சேகரித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் முற்றாக தூய்மையாக வேண்டும். எவராலும் நாள் முழுவதும் நினைவில் இருக்க முடியாது. மாயை நிச்சயமாக தடைகளை ஏற்படுத்துகிறாள். அவ்வாறிருந்தும் இந்த முயற்சியை செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். சிந்தியுங்கள், இன்று நான் முழு நாளும் தோட்டத்தில் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்வேன். உணவை உண்ணும் போதும் நான் நினைவில் அமர்ந்திருப்பேன். இதற்கு முயற்சி தேவை. நாங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். நீங்கள் முயற்சி செய்வதுடன் மற்றவர்களுக்கும் பாதையை காட்ட வேண்டும். பேட்ஜ்கள் மிகவும் சிறந்தவை. வீதிகளில் நீங்கள் உங்களுக்கிடையே பேசிக்கொண்டால் நீங்கள் கூறுவதை கேட்பதற்கு பலர் ஒன்று கூடுவார்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். அவர்கள் செய்தியை பெற்றுக்கொண்டதும் நீங்கள் பொறுப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. வேலையிலிருந்து லீவ் எடுத்து நினைவில் இருப்பதாக சத்தியம் செய்து கொள்ளுங்கள். மாயையை வெற்றி கொள்ளும் பொருட்டு நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். 2. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மிகுந்த அன்புடனும் புன்னகையுடனும் அதிகளவு பணிவுடனும் சேவை செய்யுங்கள். உங்கள் புத்தி அவர்களை நோக்கி அலைவதை அனுமதிக்காதீர்கள். மிகுந்த அன்புடன் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் காட்சிகளை அருளும் ரூபமாகி நடக்கும் போதும் அசையும் போதும் உங்களின் தேவதை ரூபத்தின் காட்சிகளை அருள்வீர்களாக. ஆரம்பத்தில் பிரம்மா நடக்கும் போது அசையும் போது அவர் மறைந்து ஸ்ரீ கிருஷ்ணரே தோன்றுவார். இந்த காட்சியானது அவர்கள் எல்லாவற்றையும் துறக்க செய்தது. எனவே இப்போது இத்தகைய காட்சிகளுடன் சேவை இடம்பெற செய்யுங்கள். ஒரு காட்சியை பார்ப்பதனால் அவர்கள் ஏதாவது பேறுகளை பெறுவார்களாயின் அப்படியாகாமல் அவர்களால் இருக்க முடியாது. இதனாலேயே உங்களின் நடக்கின்ற அசைகின்ற தேவதை ரூபங்களால் நீங்கள் இப்போது காட்சிகளை வழங்க வேண்டும். சொற்பொழிவுகள் ஆற்றுபவர்கள் வாசன் பலர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனுபவங்களை வழங்குபவர்கள் வாஸ்னா ஆக வேண்டும். நீங்களே இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என மக்கள் உணர்வார்கள். ஸ்லோகம். சதா ஆன்மீக கழிப்பை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். ஓம் சாந்தி. உங்கள் மனதின் சக்தி மூலம் சாகாஷை வழங்கும் சேவையை செய்யுங்கள். இப்போது உங்களின் இதயபூர்வமான நல்லாசிகள் ஆத்மாக்கள் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும். மௌன சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் மௌன சக்தி உள்ளது. இந்த சக்தியானது உங்களின் மனதிலும் உங்களின் உடலிலும் வெளிப்பட செய்யுங்கள். உங்களின் மனதிலுள்ள எண்ணங்கள் ஒரு வினாடியில் ஒருமுகப்பட வேண்டும். அப்போது மௌன சக்தியின் அதிர்வலைகள் இயல்பாகவே சூழலில் பரவும். ஓம் சாந்தி.